இந்த மாலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் செய்த நாட்களில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான், ஆனால் அதிலே கர்த்தர் அநேக காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள
கதரேனருடைய
நாட்டில் வந்தார்கள்.
அவர் படவில் இருந்து இறங்கின உடனே
அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது.
அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது.
அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும்
மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து
கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது
ஓடி வந்து
அவரை பணிந்து கொண்டு
இயேசுவே
உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன
என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு
தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்.
சரி, போதும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு கடற்பிரயாணம் செய்து கதனேரனுடைய நாட்டிலே போய் இறங்கினார். இயேசு கிறிஸ்து பல முறை கடற்பிரயாணம் செய்திருக்கிறார். இங்கே தன்னுடைய சீஷர்களோடு ஒரு பிரத்யேக நோக்கத்தோடு இந்த பிரயாணம் தொடங்குகிறது. போய் அடுத்த கரையிலே இறங்கினார்கள். இறங்கின உடனே அங்கே நடந்த ஒரு சம்பவம், அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இயேசு கிறிஸ்து என்றைக்குமே அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு திட்டத்தோடுதான் அவர் செயல்பட்டு வருகிறார். கேஷுவலாக அல்லது தற்செயலாக ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் என்னைக்குமே எந்த ஒரு சின்ன பிரயாணத்தையோ எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறவர் அல்ல. அவர் எதை செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய திட்டம் இருக்கும், நோக்கம் இருக்கும். இங்கே அவர் ஒரு கடல் கடந்து வந்து இறங்கின உடனே ஒரு மனுஷன் வருகிறான். அவன் எங்கிருந்து வரான்னு பார்க்கும் பொழுது பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். பிரேத கல்லறைகளிலிருந்து. அப்ப இந்த இடத்திலே ஒரு மனுஷனும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு மனுஷன், அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன். வேதத்திலேயே இயேசு கிறிஸ்து ஏராளமான ஜனங்களுக்குள் அசுத்தாவிகளை துரத்தி இருக்கிறார். ஆனால் இது ஒரு சவால், அவருக்கே ஒரு பெரிய சவால். மற்ற எந்த சம்பவங்களை பார்க்கிறோம், இந்த சம்பவம் அவருக்கே ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு சம்பவம். இது இங்கே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் பிரேத கல்லறைகளில் இருந்து வந்தான். மறுபடி வேதத்தில் அவனை குறித்து சொல்லுகிறது, இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து, அஞ்சாவது வசனத்திலே, அவன் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். மறுபடியும் கல்லறை பற்றி பேசப்படுது. இவன் கல்லறைகளிலேயே குடியிருக்கிறவன், பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு வந்தானான். அப்ப இவனுடைய நிலைமை என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த அசுத்தாவி இவனை ஒரு மனுஷன் என்கிற நிலையிலிருந்து அவனை தள்ளிவிட்டது. மனுஷனின் நிலைமையிலிருந்து ஒரு மிருகத்தை போல அவன் நிலைமை இருந்தது. ஏன் இவன் கல்லறைகளில் இருக்கிறான்னா, அந்த கல்லறையில தான் இவனுக்கு உணவே இருந்துச்சு. இவன் கல்லறைகளில இருந்து பிரேதங்களை, அதுவும் பச்சை மாம்சத்தை எடுத்து சாப்பிடுகிற அளவுக்கு இவனுடைய காரியம் இருந்திருக்கும். அதனாலதான் அங்கேயே இருந்திருக்கிறான். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால கூட, சன் டிவியில, விஜய் டிவியில எல்லாம் புரோகிராம் போட்டாங்க. காசியிலே என்ன நடக்குது அப்படின்றத பத்தி ப்ரோக்ராம்ஸ் போட்டாங்க. நம்ம எல்லாரும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரோக்ராம்ல பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற சாமியார்கள், குறிப்பாக இந்த அகோரிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான சாமியார்கள், இந்த சாமியார்களை பார்க்கும் பொழுது பிரேதங்கள் அந்த காசியிலே, அந்த யமுனை நதி கரையிலே, கங்கை நதி கரையிலே அங்கே கொளுத்தப்படுகிறது. அந்த பிணங்களை எடுத்து அந்த மாம்சத்தை அப்படியே கடித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பக்கத்தில் காண்பிக்கிறார்கள், இந்த சாமியார்கள் நல்ல கஞ்சா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் என்கிற நிலைமைக்குள் இல்லாமல் மனுஷன் மிருகத்தை போல தள்ளப்பட்டதை நம்ம கண் கூட, நம்ம டிவியில கூட பார்த்தோம். இன்னைக்கு பிசாசின் ஆவிகள் இருக்கிறது. இந்த ஆவிகள் என்ன செய்கிறது, ஒரு மனுஷனை மனுஷன் என்கிற நிலையிலிருந்து மிருகம் என்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறது. நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு எந்த நிலைமையில இந்த கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார், இதுல என்ன நோக்கம் இருந்தது என்பதை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணணும். நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே எப்படி செயல்படுகிறாரோ, பிசாசு என்னைக்குமே அதற்கு ரிவர்ஸ்ல தான் செயல்படுவான். டோட்டலா ரிவர்ஸ்ல செயல்படுவான், அதான் பிசாசு. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் மனுஷனை, ஆதியிலே அவன் மனுஷனை கர்த்தர் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனை உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் அவருடைய உண்டாக்கி அவர்களுக்கு கர்த்தர் பிரமாணங்களை, அவர்களுக்கு மனசாட்சியின் காலத்தை கொடுத்தார். அந்த மனசாட்சியின்படி அவங்க நல் மனசாட்சியின்படி வாழ்ந்திருந்தாங்க. ஆனால் அவர்களுக்குள் சில ஒழுங்கு முறைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வேத வசனங்கள் கிடையாது. ஆகையினாலே அவர்கள் ஒரு ஒழுங்கு முறை இல்லாம சாதாம இருந்தாங்க. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருடைய கேள்வி வரும், காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள், காயினுக்கு பிள்ளைகள் பிறந்ததா போட்டிருக்கு, காயினுக்கு மனைவி வேற எங்கேயும் வரல, அவனுடைய கூட பிறந்த தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான், கூட பிறந்த சிஸ்டர் தான். ஏன்னா அன்றைக்கு வந்து அதான் ஒரு காலம், புரியுதா, அது ஒரு காலம். அப்ப அவனுடைய தங்கையை தான் கல்யாணம் பண்ணி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும். அப்ப கர்த்தர் வந்து ஆரம்பத்திலே மனுஷனுக்கு மனசாட்சியின் காலம் என்று வரும்பொழுது கர்த்தர் அப்படி வைத்தார். ஆனால் காலங்கள் கடந்து போகும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் காலம் வரும்பொழுது, யார் யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்யக்கூடாது என்கிற உறவு முறைகளை கர்த்தர் பிரித்தார். பிரித்து கர்த்தர் ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமோ, ஒரு மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாய் குட்டி போடுதுன்னா அந்த குட்டிகள் அதுக்கு சேர்ந்து என்ன செய்யுது, அவைகள் குட்டி போட ஆரம்பிச்சிடும் சேர்ந்து. அதுல முறையா கல்யாணம் பண்ணணும் எந்த முறையெல்லாம் கிடையாது இல்லையா, அப்படி போகுது. அதான் மிருகத்தினுடைய நிலைமை. அதுதான் காயினுடைய நிலைமை, அப்படிதான் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒழுங்குமுறையெல்லாம் கிடையாது. அதான் இன்னைக்கு மிருகம் அப்படிதான் இருக்குது. அந்த நிலைமையில் இருந்தவனை கர்த்தர் என்ன செய்யறாரு, மனுஷன் மிருகத்தை போல இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரு வித்தியாசம் வரணும்னு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தார். இது நியாயப்பிரமாணத்தின் காலம். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிரசங்கித்து அவர் கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்தார். அந்த கிருபையின் பிரமாணம் எப்படி இருந்திருக்கிறது என்றால், மனுஷன் சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ சாயலுக்குள் வர வேண்டும் என்கிற அடுத்த லெவலுக்கு நம்மளை தூக்குனாரு. அதனால மனுஷன் இவ்விதமாய் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது. அப்ப எல்லா மனுஷருக்குரிய சுபாவத்திலிருந்து உங்கள் சுபாவத்தை தெய்வீக சுபாவத்துக்கு உயர்த்துகிறேன் உயர்த்தினாரு. ஃபர்ஸ்ட் மனுஷனுடைய சுபாவம் ஒரு மிருகத்தை போலதான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். அப்புறம் மனுஷனையிலிருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தமது சாயலுக்கு கர்த்தர் தூக்கினார், அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். ஆனா பிசாசு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கீழே தள்ளுறதுதான் பிசாசுடைய காரியம். இப்ப இவர் ஒரு மனுஷன், ஆனால் பிசாசு இவனுக்குள் புகுந்து இந்த ஆவிகள் இவனை மிருகத்தை போல பின்னால தள்ளிடுச்சு. இவன் மிருகத்தை போல ஆகிவிட்டான். இவனுடைய நிலைமை என்ன பார்க்கும் பொழுது, இவன் வஸ்திரம் தரியாதிருந்தான். முதலாவது இவன் கல்லறையில் இருந்து நரமாமிசம் சாப்பிட்டான், சமைக்கப்படாத நரமாமிசம் சாப்பிட்டான். இது மிருகத்தினுடைய சுபாவம். இரண்டாவது வஸ்திரம் தரியாதிருந்தான், இது மிருகத்தின் சுபாவம். இவனுடைய காரியம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. தன்னை கல்லுகடினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான், கூக்குரலிட்டான். ஒரு மிருகத்தை போல இவனுடைய நிலைமையை பிசாசு மாற்றி வைத்திருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கணும், தேவ பிள்ளைகளாக இருக்கிற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மேன்மையான நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு காலத்தில் கர்த்தரை அறியாது இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமை மிக மோசம். ஆனால் கர்த்தரோ நம்மை விடுதலை செய்து நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய சுபாவத்தை கொண்டு வரார். நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஒரு கடல் பிரயாணம் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த கடல் பிரயாணம் எப்படிப்பட்டது அப்படின்றத அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 35வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்களானால் உங்களுக்கு தெரியும். இந்த கடல் பிரயாணம் பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு 2-3 வசனத்தை மட்டும் பார்க்கலாம். அவர் சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் சனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இப்ப இவர் இந்த கடல் கடந்து இந்த கதரேனுடைய நாட்டுக்கு வந்தாதான் அந்த டிராவல் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அந்த டிராவல் அவருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டிராவல் கிடையாது. இந்த கதரேனுடைய நாட்டுக்கு அவர் வராரு, இந்த பிரயாணம் ஒரு இனிமையான பிரயாணம் கிடையாது. தன்னுடைய சீஷர்களோடு செய்த பிரயாணத்துக்கு ஆரம்பிச்ச உடனே பலத்த சுடல் காற்று உண்டாச்சான். பலத்த சுடல் காற்று, சாதாரணமான ஒரு பிரயாணம் இல்லை, ஒரு டஃபான ஒரு ஜேர்னி அவருக்கு இருந்துச்சு. இங்கே வருகிறது அவருக்கு தடுக்கப்படும்படியாக அந்த சுடல் காற்று இருந்துச்சு. சீஷர்களால் அதுக்கு மேல படகை செலுத்த முடியாமல் இவர்கள் கதறுகிற நிலைமைக்கு வந்து அப்புறம் இயேசு கிறிஸ்து கடலை அதர்த்தி அதன் பிறகு வந்தாங்க. இந்த சுழல் காற்று தானாய் வந்திருக்குமா, இது எப்படி வந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு புயல் அடிச்சது, புயலை யார் கொண்டு வர்றது? கர்த்தர் கொண்டு வர்றாரா? தானா வருதா? லோ பிரஷர் சைக்ளோன், திடீர்னு வந்துச்சு, ஒரு சைக்ளோன் வந்துச்சு. கர்த்தர் உண்டு பண்றாரா? அந்த லோ பிரஷர் உண்டாகுதா, அதில் தானாய் உருவாகுதா, அல்லது பிசாசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? பிசாசு புயல்லாம் கொண்டு வர முடியுமா? எவாஞ்சலி யோசிக்கிறா, பிசாசுக்கு வருமா? பிசாசு புயல் கொண்டு வர முடியுமா? பிசாசு இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? இது இந்த அளவுக்கு வல்லமை இருக்குதா? அதுக்கு ஒரு புயலை உண்டாக்குற அளவுக்கு பிசாசுக்கு வல்லமை இருக்குதா? எங்கேயாவது இருக்குதா இல்லையா? சோஃபியில தலையாடுறாப்புல. சரி, வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 18:19. யோபுவின் புஸ்தகம் 18:19.
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து
உம்முடைய குமாரரும்
உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலைகளிலும் அடிக்க
அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால்
அவர்கள் இறந்து போனார்கள்.
இது எப்படி வந்துச்சு? பிசாசு, புரியுதா? பிசாசு என்ன செய்யுது? காத்தெல்லாம் கூட அடிக்க வைக்கிறது. ஏன்னா யோபுவின் விஷயத்துல பாத்தீங்களானால் கர்த்தர் அதை செய்யல இல்லையா? பிசாசு கர்த்தருடைய அனுமதியை வாங்கி யோபுவினுடைய வாழ்க்கையில ஒன்னு டச் பண்ணிட்டு வரான். அதுல அந்த பிள்ளைகள் 10 பேரை கொல்லுகிறதற்கு பிசாசு யூஸ் பண்ண வெப்பன் பெருங்காற்று. வனாந்திரத்திலே எல்லா திசைகளிலும் பெருங்காற்று வந்து அடித்தது, வந்து அடித்து அந்த வீட்டை விழத்தள்ளியது. அதில் இருந்த 10 பிள்ளைகளும் செத்து போனார்கள். இதிலிருந்து தெரிகிறது, இந்த கடற்பிரயாணத்தில் ஏற்பட்டதான திடீர் புயல் இது இயற்கையாய் வந்தது கிடையாது. இயற்கையாய் வந்தது கிடையாது. இந்த திடீர் புயல் கர்த்தரால் வந்ததும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த திடீர் புயல் பலத்த சுழல் காற்று உண்டாகி அலைகள் கொந்தளித்து படகின் மேல் மோதி அடித்தது பிசாசினால் கொண்டு வரப்பட்ட ஒரு காரியம். பிசாசு என்றைக்குமே தனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அதை தடுக்கிறதற்கு என்ன வேணாலும் செய்வான். பிசாசுக்கு தெரியும், எப்பவுமே அதனுடைய காரியங்கள் தெரியும். அதுக்கு அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய காரியம் பிசாசுக்கு உண்டு. நான் நிறைய தடவை என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை சபை ஆரம்பித்த புதுசு, ஒரு 2005-06 இருக்கும் நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு சிலர் இருந்தாங்க, ரொம்ப ஒரு மனதை ஸ்பாயில் பண்ண ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க. அதில் ஒரு நாள் ஒருத்தர் என் வீட்டுக்கு சாயங்காலம் ஒரு 5:30 வந்தார். வந்து என்னிடத்துல ரொம்ப வாக்குவாதம் ஆரம்பிச்சார். தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், ஏன் இவரை நீங்க முன்னாள் நிக்க வைக்காம இவரை நிக்க வச்சுட்டீங்கன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் ஆரம்பிச்சார். நான் சொன்னேன், பிரதர் எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு, எல்லாரும் அவங்கவுங்க ஒன்று செய்யட்டும், அதில் ஒருத்தரை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. சாயங்காலம் ஒரு 5:30 வந்து உட்கார்ந்தாரு. 6:30 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8:30 ஆச்சு, பேசிட்டே இருக்கிறார், உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறார். இல்ல நீங்க அவரை உட்கார வைக்க கூடாது, அவரை கீழே இறக்கணும், இவரை தான் ஏத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 7:30-8:00 இருக்கும்போது எனக்கு இங்க பக்கத்துல காமராஜ் காலனி பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. அந்த போன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அண்ணே எங்க அக்கா பிசாசு பிடிச்சி ரொம்ப உபதரவப்பட்டு இருக்கிறாங்க, நீங்க வாங்கின ஜெபிக்கிறதுக்கு வாங்கின என்று சொல்லி போன் பண்ணோம். அப்ப நான் சொன்னேன், இவரு என்னை விட்டு போக மாட்டாங்க, எழுதிச்சு போக மாட்டேங்கிறாரு, வாக்குவாதத்திலே உட்காந்துக்கிறாரு. நான் சொன்னேன், சரி தம்பி நான் வரேன், கொஞ்ச நேரத்தில் வரேன், சரி இவர் கிளம்பி போயிடுவாரு நம்பிக்கையில, சரி குறை இருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு. அவர் வெயிட் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் நான் இவரை விடவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சுட்டு திருப்பி அங்கிருந்து போன் வருது, இவர் இங்க வாக்குவாதத்தில் இருக்கிறார், அங்க இன்னொருத்தர் போன் வருது, அண்ணே இன்னொருத்தர் கூட்டது ஜபிக்கிறது கூட்டிட்டு வந்தானே அந்த பிசாஸ் அவரை விரட்டி விட்டுருச்சு, பயங்கரமா அலக்கழிக்குது, கலாட்டா பண்ணுது, இன்னொருத்தர் ஜபிக்க கூட்டிட்டு வந்த அவரை விரட்டி விட்டுருச்சு, என்ன பண்றதுனே தெரியலனே, உள்ள யாருமே நிக்க முடியலனே, பயங்கர பிரச்சனை பண்ணுதுனே அப்படின்னாரு. சரி தம்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு. எனக்கோ நான் ஜபிக்கிற முடியலையா இருக்கிறேன், என்ன இங்க ஒரு பிசாசு பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்படி ஒரு போராட்டம். 8:30 ஆச்சு, 9:30 ஆச்சு, 10:30 ஆச்சு, 5:30 வந்தது 10:30 ஆகி போச்சு, இருந்தாலும் எழுந்து போக மாட்டேங்கிறாரு, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கே மூடல, எனக்கு திருப்பி அங்கிருந்து போன் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்க இன்னொருத்தர் வச்சு ட்ரை பண்ணி துரத்த முடியல, அதனால திருப்பி திருப்பி அடுத்த 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் போன் பண்றாங்க, அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கணும்னு போன் அடிச்சுட்டே இருக்கிறாரு. எனக்கு போற மூடே இல்லாம போச்சு. ஏன்னா இங்க இப்படி இதுல டென்ஷன், எங்க போய் எங்க விசாசம் துரத்தல், என் மைண்ட்ல அவ்வளவு டென்ஷன் ஆகி போச்சு. ஆனா அவங்க போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியா நைட்டு 10:30 மேல அவர் கிளம்பி போனார். 11 மணி இருக்கும், 11 மணி ஆகி போச்சு, 11 மணிக்கு அவர் ஒரு வழியா கிளம்பி போனார். போன பிறகு சரின்னு நான் கிளம்பினேன். கிளம்பும்போது அந்த நேரத்தில் பார்த்தா ஆலன் கூட வந்தார், அப்புறம் வந்து நானும் அவரும் கூட வந்திருந்தார். சரி அவரை கூட்டிட்டு காமராஜ் காலேஜ் போனேன். அந்த வீடு 2nd floor. நான் போய் கிரவுண்ட் ஃபுளோர்ல ஏறி 1st floor அந்த படிக்கட்டு ஏறுறேன். படிக்கட்டு ஏறும் பொழுது அங்கிருந்து பிசாசு காத்தது எனக்கு கேக்குது, பிசாசு காத்தது, ஐயோ இவன் வந்துட்டானேன்னுச்சு, அங்கிருந்து கத்துச்சு, கத்திட்டு சொல்லுது, இவன் வரக்கூடாது, நீ இவனை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினே, வந்துட்டானேன்னுச்சு. அப்பதான் தெரிஞ்சது வந்த ஆளு யாருடைய ஆளுன்னு, அப்பதான் தெரிஞ்சது. அது சொல்லுது, இவனை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், வராதபடி இவனை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், ஐயோ வந்துட்டானேன்னு கத்துச்சு. மேல ஏறு இயேசு நாமத்தில் போனன்னு ஓடிய போச்சு. அப்போ அந்த பிசாசு பார்த்துங்க என்ன செய்தீங்கன்னா, தெரியும் அவன் சென்ஸ் பண்ணும், இவங்க வந்தா நமக்கு ஆபத்துன்னு என்ன செய்ய, வர்றதை தடுக்கிறதற்கு முயற்சிகளை செய்யும், முயற்சி செய்யும், எப்படியாவது முயற்சி செஞ்சு அவங்களை வரக்கூடாதபடி தடுக்கிறதுக்கு பார்க்கும். இந்த இடத்துல இந்த புயல், இது வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம் நேச்சுரலா வந்தது, நேச்சுரலா வந்த புயலே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அந்த கடல் பிரயாணம் பண்ணி அடுத்த கரைக்கு வந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறதற்காக பிசாசு ஏற்படுத்தினதான ஒரு சுழல் காற்று அவர் தடுக்க பார்த்துச்சு. எப்படியாகிலும் இந்த டிராவல தடுத்து அவரை அடுத்த கரைக்கு திரும்பி ரிட்டர்ன் போக வச்சலாம் ட்ரை பண்ணுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து, சீஷர்கள் அந்த நிலவுக்கே வந்துட்டாங்க, திரும்பி போயலாம் நிலவுக்கு தான் வந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எழுந்து கடலையும் காற்றையும் அதட்டி அதன் பிறகு நேர வந்து கரையில வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே தேவ திட்டம், இந்த இவனுக்குள்ள இந்த பிசாசு அதை செஞ்சிருக்கும், இவனுக்குள்ள இந்த அத்தனை ஆவிகள் தான். ஏன்னா பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த சம்பவம். இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு சேலஞ்ச் இது. இந்த ஆவிகள் இவரை எப்படியாவது தடுக்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் முயற்சி காற்றை அனுப்பி தடுக்க பார்த்துச்சு, ஆனால் முடியல, வந்து இறங்கிட்டாரு. வந்து இறங்கின உடனே நேராக அவரிடத்துல வருகிறது, வந்து அவர் பேசுறதுக்கு முன்னாலே இவைகள் பேச ஆரம்பிக்கிறது. பாருங்க, 6வது வசனத்துல அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, அவரு கூட பேசல, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, ஆரம்பிக்கிறது ரொம்ப அழகா ஆரம்பிக்குது இல்ல, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்ன அழகான அட்ரஸ் பண்ணுதுல. நம்ம கூட இப்படி கர்த்தரை துதிக்க மாட்டோம், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, இப்படி நம்ம கூட சொல்றது கிடையாது. ஆனா அடுத்த வார்த்தை தான் அது யாருன்னு காட்டிடுச்சு, எனக்கும் உமக்கும் என்னன்றுச்சு. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு புகழ்ந்துட்டு அடுத்த வார்த்தை சொல்லிடுச்சு, எனக்கும் உமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கும் உமக்கும் என்ன. அப்ப பிசாசு இந்த இடத்துல அவளை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துச்சு, ஆனா கடைசியில முடியல. உடனே அவரை வந்து பிரைஸ் பண்ணது, அவர் யாருன்னு சொல்லுது. ஆனா நல்லா கவனிக்கணும், பிசாசுகள் என்னைக்குமே பிரைஸ் பண்றதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். புகழ்ச்சி என்னைக்குமே ஒரு மனுஷனுடைய, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சொல்ற புகழ்ச்சி என்பது கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு வரணும், அதை மட்டும்தான் நம்ம அக்சஸ் பண்ணணும். புகழ்ச்சி என்னைக்குமே நமக்கு ஒரு பெரிய டேஞ்சர், நம்மளை நாலு பேர் திட்டினாங்கன்னா நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவலா மாறிடுவோம். நம்மளை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க, திட்டுறாங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா மாறிடுவோம். ரொம்ப புகழ்ந்தாங்கன்னா நம்ம டவுன் ஆயிடுவோம். அதான் உண்மை, புரியுதுல. நம்ம நாலு பேர் திட்டே இருக்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா நம்ம நல்லா மேலே ஏறி போயிட்டே இருப்போம், அந்த வைராக்கியத்தில் ஏறி போயிட்டே இருப்போம். ஆனால் புகழ்ச்சி ரொம்ப டேஞ்சர். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே பாத்தீங்கன்னா பைபிள் எப்படின்னா இருக்கும், மார்க் முதல் அதிகாரத்தில் கூட பாத்தீங்கன்னா நசரேயர் இயேசு கிறிஸ்து ஒரு ஜபாலயத்துக்கு வர்றாரு. முதல் அதிகாரத்தில் பாருங்க, 23வது வசனத்தை வாசிங்க, 23வது வசனம்.
அவருடைய ஜெப ஆலயத்திலே,
அவருடைய ஜெப ஆலயத்திலே
அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ
ஐயோ,
நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன.
அதே டைலாக் தான், எங்களுக்கும் உமக்கும் என்ன,
எங்களை கெடுக்கவா வந்தீர்,
உம்மை இன்னார் என்று அறிவேன்.
நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான்.
இந்த கதரேனுடைய கடற்கரையில் வந்தவன் முதல்ல புகழ்ந்துட்டு, அப்புறம் ரெண்டாவது எனக்கு உமக்கு என்னன்னா. இங்க ஜெபாலயத்தில் இருக்கிற பிசாசுகள் சொல்றது, முதல்ல எனக்கு உமக்கு என்னன்னு கேட்டு அப்புறமா இயேசு கிறிஸ்துவ புகழ்ந்து, உமை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். பிசாசுகள் புகழ்ச்சியை கொண்டு வரும். அதுக்கு இயேசு கிறிஸ்துடைய பதில் என்ன பாருங்க, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போனார். புகழ்ச்சியை என்னைக்குமே இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் தான் பெற்றுக்கொண்டார். பிதா புகழ்ந்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாறுகிறேன், அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிசாசு ஒரு நபரை புகழும் பொழுது, தன்னை புகழும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா பிசாசுடைய வெப்பன் நம்மளை புகழும். பிசாசு தாதுமாறா சொல்றது கரெக்டா கூட சொல்லும், இயேசு கிறிஸ்து அதை அட்ரஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட், உன்னதமான தேவனுடைய குமாரன் கரெக்ட், அது உம்மை இன்னார் என்று அறிவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர் கரெக்ட். ஆனால் பிசாசு வாயினாலே புகழப்படக்கூடாது. என்னைக்குமே நம்மளை வந்து வீழ்த்துகிறதற்கு பிசாசு நாலு பேரை நல்லா புகழ்கிறதுக்கு நாலு பேரை தூக்கி விட்டுச்சுன்னு வச்சுங்க, நம்ம கவுந்துருவோம். புரியுதுங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். மனுஷனிடத்திலிருந்து வருகிற புகழ்ச்சியை அது மனுஷன் என்று பார்க்காமல் அது பிசாசு ஒரு மனுஷனை யூஸ் பண்ணுதுன்றதை நம்ம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து உடனே நீ பேசாதேன்டா, நீ பேசாத, இந்த புகழ்ச்சியான வார்த்தையெல்லாம் பேசாத, என்ன புகழ்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நீ என்ன புகழ வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனிடத்தில் வருகிற புகழ்ச்சி நம்முடைய கால்களுக்கு கண்ணியா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல பிசாசு அவரை புகழ்கிறது, உன்னதமான தேவனுடைய குமாரனை எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லும் பொழுது ஏன் இப்படி சொன்னான்னா, ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார். அப்ப அந்த பிசாசை பார்த்து இயேசு கிறிஸ்து இவனை விட்டு போன்னு சொல்லிட்டாரு, சொல்லியும் போகாம நின்னுட்டு எனக்கும் உமக்கும் என்னன்னு கேட்டுட்டு நிக்குது. பைபிள்ல வேற எந்த இடத்திலையும் ஒரு பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் சொன்ன பிறகும் நின்று அவரிடத்துல வாக்குவாதம் பண்ணினதாக வேற எந்த சம்பவமும் கிடையாது. ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு இதுவே அவருக்கே ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். இவன் நம்ம இடத்திலே வாக்குவாதம் பண்றான், எனக்கும் உமக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரிலே உமக்கு ஆணை. அதுக்கு பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆணையிடுது. யார் பேர்ல? தேவன் பேருல பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆணையிடுது. எப்படிப்பட்ட ஆவி பாருங்க, தேவன் பேருல உமக்கு ஆணைங்குது. இவர் அதை போங்கிறாரு, அது இவரை பார்த்து ஆணையிடுது. எங்களை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேர்ல உனக்கு சொல்றது, என்னை வேதனைப்படுத்தாத அப்படிங்குது. இது எப்படிப்பட்ட ஆவியா இருக்கு பாருங்க. இப்போ இந்த பிசாசு உண்மையிலேயே சொல்ற இது ஒரு பயங்கரமான ஒரு பாண்டேஜ். சமீபத்தில் நான் சொன்ன கூட போடணும், நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம், ஒரு சிலதான் போயிருந்தோம். என் லைஃப்ல அது இது மாதிரிதான், மறக்க முடியாத ஒரு அனுபவம், அது அநியாயமான ஒரு அனுபவம். நம்ம சர்ச்சில் ட்ரெயின்டு தான், எல்லாமே தடுமாறி போனாங்க. மேத்யூ எல்லாம் லெனின் ஜாக்கப் ஆளெல்லாம் தடுமாறி போனாங்க. ஒரு ஒல்லியான ஒருத்தன், அவனை யாராலும் பிடிக்க முடியல. அத்தனை பேரையும் தள்ளிட்டான், அப்படி ஏறி நிக்கிறான், கையில எல்லாம் பிடிச்சா அவன் கை மேல ஏறி நிக்கிறான், உயரமா ஸ்டேஜ் போட்ட மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஆவி யாராலும் கட்டுப்படுத்த முடியல. அந்த ஊர்க்காரங்கெல்லாம் நாங்க அப்புறம் படாத பாடுபட்டோம். என்ன தாக்குற மாதிரி மூன்று வரான், அப்படி முறைகிறான், அப்படி தாக்குறதுக்கு வரா மாதிரி வரான். கடைசியில நாங்க நினைச்சதுதான் பயங்கரமான இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போடுன்னு நினைச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வாலிப பையன் வந்து சொல்றான், சார் இன்னைக்கு இது ரொம்ப கொஞ்சம் சார், இது மாதிரி வர அடிக்கடி வரும் வரும்போது இதோட ரொம்ப மோசமா இருக்கும் சார். நான் அடப்பாவி கொஞ்சமே இவ்வளவு மோசமா இருந்தா பயங்கரமா இருக்கு, அது எப்படி இருக்கும் நாங்க யோசிச்சு பார்த்தோம். அப்படி ஒரு ஆவி, பயங்கரமான சவால். ஒண்ணு என் லைஃப்ல நான் முதல் முதலாக அப்படி ஆக்ரோஷத்தோடு வந்த ஆவி நான் அன்னைக்குதான் பார்த்தேன் என் லைஃப்லயே. சாதாரணமா ஓடுற ஆவிகள் அந்த இடத்துல அப்படி எழுதிட்டு நின்றுச்சு. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆவிதான் இது, இந்த மனுஷன் கூட இந்த ஆவி அதுதான். அதனால இயேசு கிறிஸ்துவுக்கே இது சொல்லுது, பதில் கொடுக்குது, என்னை துரத்தாதபடிக்கு தேவன் பேரிலே உமக்கு ஆணை, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரிலே உமக்கு ஆணை. அப்ப இயேசு கிறிஸ்துவ நிச்சயமாக இது சவாலான விஷயம். அப்ப அடுத்தபடி என்ன செய்யறான் பார்க்கும் பொழுது, அதுக்குதான் வேற வழி இல்லாம அவர் கேட்கிறார், அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அநேகராய் இருக்கிறபடியால் லேகியோன் என்று சொன்னான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல இவனுக்குள் ரோம அரசாங்கத்திலே பார்க்கும் பொழுது லேகியோன் என்ற வார்த்தை 6000 என்கிறதை குறிக்கும். 6000 போர் வீரர்களுக்கு உள்ள ஒரு பெட்டாலியனுக்கு பேர் தான் லேகியோன். அதனாலதான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுது, லேகியோன். அப்ப இந்த இடத்துல 6000 ஆவிகள் இவனுக்குள் இருந்திருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து இடத்துல இந்த ஆவிகள் ஒரு டிமாண்ட் பண்ணுது, துரத்தி விட வேதனைப்படுத்தாதபடி உமக்கு ஆணை என்று சொன்னது. அடுத்தது இவர்கிட்ட பார்கெயின் பண்ணுது. என்ன பார்கெயின்? எங்களை துரத்தக்கூடாது, ஆனா அது அப்படி துரத்துவீரான கண்டிப்பா துரத்தி தான் ஆகணும்னா இந்த பன்றி கூட்டங்களுக்குள் எங்களை போக அனுமதி தாரும். இது ஒரு பார்கெயின் சொல்லலாம், இல்ல ஒரு ஜெபம்னு கூட சொல்லலாம், பார்கெயின் சொல்லலாம், இல்ல ஒரு ஜெபம்னு கூட சொல்லலாம். எங்களை துரத்தை விட்டால் இந்த பந்தி கூட்டங்களுக்குள்ளே அனுப்பும். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அது கேட்டுக்கொண்டபடியே பர்மிஷன் கொடுத்தாரு. புரியுதா? அது கேட்டுக்கொண்டபடியே பர்மிஷன் கொடுத்தாரு. யூஷுவலா பிசாசு ஒரு காரியத்தை கேட்டாக்க அதுக்கேத்த மாதிரி இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்க மாட்டார். கல் அப்பமாக்குன்னா ஆமா செய்ய மாட்டார். ஆனால் இந்த இடத்தில் இந்த பிசாசுகள் கேட்டுக்கொண்டபடியே பதில் கொடுத்தார். அதுக்கேத்த மாதிரி பதில் கொடுத்துட்டாரு. இது என்ன தெரியுதுன்னா, ஜபத்துக்கு பதில் வாங்குறது ஒண்ணு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னு தெரியுது. இல்ல பிசாசு கூட ஜபத்துக்கு பதில் வாங்கியிருக்குது. கேட்டபடியே பதில் வாங்கியிருக்குது. பிசாசு கூட ஜபத்துக்கு கேட்டபடியே பதில் வாங்கியிருக்கு. ஜபத்துக்கு பதில் வாங்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால ஜபத்துக்கு பதில் வாங்குறது ஒன்றும் பெரிய சாதனையும் கிடையாது. அது கர்த்தர் செய்யறாரு, கூட செஞ்சிருக்கிறார். ஏன் இந்த இடத்துல அவர் இப்படி இறங்கி வந்தார்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் மேல், ஒரு ஆத்மாவின் மேல் இருந்த பாரம் தான் அது அப்படி செய்ய வைத்தது. நான் யோசிக்கிறேன், இந்த கல்லுகளை அப்பமாக்கினா அங்க ஆகியிருக்கலாம், முடியாதுன்னு. அந்த இடத்துல அப்படி அவர் பிசாசு சொன்னதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அவர் பதில் கொடுக்காத ஆண்டவர் வேதம் முழுவதும் கவனிச்சு பார்த்தா இந்த ஒரு இடத்துல தான் இப்படி இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன ரீசன்? ஒரே ரீசன், ஒரு மனுஷ ஆத்மாவின் வேல்யூ அவருக்கு தெரியும். இந்த மனுஷனை விடுதலை செய்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார், அவ்வளவு போராட்டத்தோடு வந்திருக்கிறார். அப்ப இந்த மனுஷனை அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆத்ம பாரத்தினாலதான் கர்த்தர் அவனுக்கு பிசாசுக்கு அப்படி ஒரு பதில் கொடுத்துட்டார். உடனே இந்த ஆவிகள் எல்லாம் நேர புறப்பட்டு அந்த பந்திகள் கூட்டத்துக்குள்ளே போக, மொத்தமாக இந்த பந்திகள் எல்லாம் மலையின் மேல் ஏறி சமுத்திரத்தில் குதித்து செத்து போனதும் மாண்டதும் கர்த்தருக்கு இது தெரியும். என்றைக்குமே கர்த்தருக்கு பின்பு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு முன்னாலேயே தெரியும். இந்த ஆவிகள் இந்த பந்திகளுக்குள் போனால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுமதி கொடுக்கிறார். பிசாசுகளுக்கு என்னைக்குமே ஒரு லிவிங் பீயிங் தான் அவருக்கு தேவை. உயிருள்ளவைகள், உயிரில்லாத டெட் பாடிக்குள்ள போகாது. உயிருள்ளவைகளுக்குள்ளதான் ஆவிகள் போகும். உயிருள்ளவைகளுக்குள்ளதான் ஆவிகள் செயல்படும். மிருகங்களுக்குள்ள போகும். மிருகங்களுக்குள்ள போகும். இரவு நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாய்கள் ஊலையிடுதுல, ஏன் தெரியுமா? ஏன் அசுத்தாவிகள் என்ன செய்யுது? அவைகளின் மேல் வந்து இறங்குது. நாய்கள் தெரு நாய்கள்லாம் ராத்திரி நேரத்தில் ஊன்னு கத்தும். சில சொல்லுவாங்க, நாய் இவ்வளவு விட்டா என்ன ஆகும்? சாவு வருவாங்க. இல்ல நாய் இவ்வளவு விட்டா சாவு வருவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அதை பார்த்துருப்பாங்க. ஏன் நாய் இவ்வளவு விட்டா சாவு வருது? நாய் இவ்வளவு விடுறதுக்கு சாவுக்கு என்ன சம்பந்தம்? காக்கா உட்கார பணமலை விழுந்த கதை தான் இது. புரியுதா? நாய் ஊழையிடுறதுக்கும் அங்க சாவு வர்றதுக்கு என்ன சம்பந்தம் என்ன கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த ஆவிகளை வந்து விசிட் அடிக்குது. ஒரு ஆத்மா நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு விசிட் அடிக்குது. அந்த ஆவிகள் அந்த நாய்களின் மேல் இறங்கும் பொழுது அது கத்துது. காலப்போக்கில் சீக்கிரத்தில் அந்த ஆத்மாவை அந்த நரகத்துக்கு கொண்டு போகிற அந்த ஆவிகள் வந்து கொண்டு போயிடும். ஆனா இவங்க நினைக்கிறாங்க, நாய் ஊழையிட்டதுனாலதான் அந்த செத்து போனாங்கன்னு நினைக்கிறாங்க. நாய் ஊழையிட்டதுனால ஒன்னும் சாகல. அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகிற ஆவிகள் வந்து நாய்கள் மேல இறங்குறதுனால தான் நாய் அப்படி கத்துச்சு. புரியுது? அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கத்து. நாய் ஒன்று அப்படி கத்தாது. நாய் குறைக்கதான் செய்யும். ஆனா குறைக்கிற நாய்க்கே அப்படி ஒரு சவுண்ட் வருதுன்னா, அந்த ஆவிகள் வந்து அது அதை கண்ட்ரோல் எடுக்குது. அந்த பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அது கத்த வைக்குது. அது உண்மையிலேயே நாயுடைய சத்தம் இல்ல, பிசாசுகளின் சத்தம் அது. புரியுதுங்களா? பிசாசுகள் நாயை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கத்த வைக்கிறது. இயற்கையா நாய் வந்து உருமணும், கொலைக்கணும், அதுதான் செய்யணும். இந்த மாதிரி கத்துறது நாயுடைய சுபாவம் கிடையாது. அப்ப இதெல்லாம் ஆவிகள், புரியுதுல, மிருகங்களின் மேல் ஆவிகள் இறங்கும். ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போடுனா ஒருத்தர் சாக போறாங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த ஆவிகள் வரும். வந்து ஏற்கனவே அந்த இடத்துல ரெடி ஆயிட்டு இருக்கும். அந்த ஆத்மா சாகும் பொழுது எடுத்துட்டு போகும். இதுதான் நடக்கிறது, பிராக்டிகலா நடக்கிற உண்மைகள் இதுதான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஆவிகள் இந்த பந்திகளுக்குள் இறங்கினா என்ன நடக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இவைகள் எல்லாம் இந்த பந்திகளை கொண்டு போடும். பந்திகளை யார் உண்டு பண்ணுது? கொசுவை யார் உண்டு பண்ணுது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. பன்றியை உண்டு பண்ணுது யாரு? இப்ப யோசிக்கிறேன், இது வேற ஏதாவது இருக்கும் பிசாசு உண்டு பண்ண, எதுக்கு அவசரப்பட்டு சொல்லணும்னு யோசிக்கிறீங்க. பன்றி புரியுதுங்களா, பன்றிகள்லாம் மிருகங்கள்லாம் பர்த்தம் உண்டு அதனால பன்றிகளை உண்டு பண்ணது யாரு, கத்தர் தான். புரியுதா, மிருக ஜீவன்களிலே பொண்ணுக்கும் ஒரு யூஸ் இருக்குது. அது ஒரு என்ன சொல்றது, ஸ்கேவஞ்சர், அப்படிப்பட்ட ஒரு பிராணி. காக்கா ஒரு ஸ்கேவஞ்சர் இல்லையா, காக்கா என்னது, அது ஒரு ஸ்கேவஞ்சர். அப்ப இடத்துல சில சிறுக பறவைகள் சில மிருகங்கள் எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். இவைகள் அந்த வேலையை செய்யறதுக்காக கர்த்தர் அதையும் உலகத்தில் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப பார்க்க பன்றிகள் இவரு கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்டதுதான். வெளிநாட்டில் பார்க்கும் பொழுது போலீஸ்ல வந்து பன்றிகள் யூஸ் பண்றாங்க தெரியுமா, பன்றிகளுக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி, நாய் மாதிரி. நம்ம நாட்டில் பன்றியோட வேலை தெரியல, பன்றி இருக்கு, ஆனா பன்றிகளுக்கு நாய்க்கு ஈக்குவலா மோப்ப சக்தி இருக்குது. அதை வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை யூஸ் பண்றதுக்கு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பிடிக்கிற ஆளை பிடிக்கிறதுக்கு. அதுக்கு அவ்வளவு மோப்ப சக்தி பன்றிக்கு உண்டு. அப்ப பன்றி நம்ம சீப்பா நினைச்சிடக்கூடாது. அப்ப இந்த பன்றியை கர்த்தர் என்ன செய்யறாரு, இது 2000 பன்றிகள் அங்க இருக்குது, இந்த ஆவிகள் போனால் அது செத்து போகும் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, பன்றிகளுக்குள் போகும்படி கட்டளை கொடுத்தார். அப்ப அந்த பன்றிகள் நேர மலைமலை எரிச்சு சமுத்திரத்தில் விழுந்து மாஸ் சூசைட் பண்ணிடுச்சு, மொத்தமாய் தற்கொலை பண்ணி செத்து போன பன்றிகள் கூட என்ன செய்யுது, ஒரு ஆவி மேல போகும் பொழுது உள்ள இறங்கும் பொழுது இறங்கி செத்து போயிடு. ஆனா இந்த மனுஷன் இத்தனை ஆவிகளை வைத்துக் கொண்டு இருக்கிறான். இது சில சொல்லுவாங்க, மனுஷன் எவ்வளவு மோசமானவனுக்கு சில உதாரணமா சொல்லுவாங்க, ஒரு பன்னி கூட ஒரு ஆவி வந்த உடனே ஐயோ அசுத்தாவி நான் மேல வந்துச்சு போய் செத்து போச்சு தற்கொலை பண்ணி, ஆனா மனுஷன் அசுத்தாவி வச்சுக்கிட்டே நிம்மதியா இருக்கிறான். இல்ல ஒரு பன்றி கூட என்ன செய்யுது, அசுத்தாவி வந்தா ஐயோ நமக்குள்ள அசுத்தாவி வந்துருச்சுன்னு ஓடி போய் தற்கொலை பண்ணி செத்து போச்சு, ஆனா மனுஷன் அசுத்தாவி வச்சுட்டு என்ன செய்யறான், நிம்மதியா இருக்கிறான், கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருக்கிறான். நிறைய பேர் இதுதான் எப்படின்னு தெரியல, இல்ல ரொம்ப தப்பு. ஆனா இதுல நான் சொல்ல வர விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த ஆவிகள் எல்லாம் இந்த பன்றிகள் 2000 பன்றிகளை ஒரு செகண்ட்ல கொண்டுடுச்சு, ஆனால் இந்த மனுஷனை இதுவரையிலும் கொல்ல முடியல. கொல்ல முடியல, ஏன் கொல்ல முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு மனிதன் மேல் கர்த்தர் பாராட்டுகிற அளவற்ற கிருபை, அளவற்ற கிருபை. இவனை மட்டும் அந்த ஆவிகள் அதே மலைமலை ஏறி சமுத்திரத்தில் விழுந்து சாகடிச்சிருந்தா அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க கர்த்தரை அறியாமலே. இல்ல நம்ம கூட படிச்சவங்க, நம்ம கூட பழகுனவங்க விபத்துல இறந்திருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் செத்துருப்பாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு அதே காலகட்டத்தில் வாழ்ந்த நமக்கு அப்படி ஒரு நிலைமை வராதபடி கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்தார். அதுதான் தேவ கிருபை. ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்ட மரணம் நமக்கு ஏற்பட்டிருந்தா நம்ம கர்த்தரை அறியாமலேயே மரித்து நரகத்துக்கு போயிருப்போம். நம்ம யோசிக்கலாம், அடிக்கடி யோசிப்பேன், என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் தண்ணியில மூழ்கி செத்துருக்கிறாங்க, ட்ரெயின்ல அடிபட்டு செத்துருக்கிறாங்க, சூசைட் பண்ணி செத்துருக்கிறாங்க, இப்படியெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் செத்துருக்கிறாங்க, கூட படித்தவங்க பழகினவங்க. ஆனால் அவங்களுமே நம்ம பழகி இருந்தோம், அவங்களுடைய நண்பர்களாக இருந்தோம், கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவை அனுமதிக்கலை. இல்லை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல சாகலை, எத்தனையோ நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய ஆள் தான் நம்மளும். ஆனால் கர்த்தரோ கிருபையாக அவரை அறிகிறதற்கு முன்பாய் ஒரு மரணம் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அதுதான் கிருபை. அவர் அறிகிறதற்கு முன்னால மரணம் வந்துச்சுன்னா அது உண்மைப்பட முடியாது. ஆனால் இவனுக்கு கர்த்தரன செய்கிறார், இவனை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. அதனாலதான் கடைசியில் சொல்றேன் அந்த நோக்கத்தை. அதனாலதான் கர்த்தர் வந்து இவனுக்கு இத்தனை ஆவிகள், 6000 ஆவிகள் இவனுக்குள்ள இருந்தும் இவனை சாகாதபடி தேவன் பாதுகாத்தார். ஒன்னு சொல்றேன், நம்ம லைஃப்ல நம்ம ஒன்னும் இந்த பிசாசு பிடிச்சவன் போல ஒருவேளை நம்ம இல்லாமல் இருந்திருக்கலாம், வஸ்திரம் தெரியாமலோ கல்லுகடினால் காயப்படுத்திட்டோ கூக்குரலிட்டு நம்ம இல்லாமல் இருந்திருக்கலாம், கல்லறுகடியில் போய் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒன்று அவன் கர்த்தருக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா பிசாசுக்குள்ள இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நடுவில் எவனுமே கிடையாது. ஒன்று நம்ம கர்த்தருக்கு உள்ள இருக்கணும், இல்லைன்னா பிசாசுக்குள்ள இருக்கணும். ரெண்டுக்கு நடுவில் வேற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம ஒருபடி இந்த மனுஷனை போல இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நம்மளும் பிசாசுக்குள்ளதான் இருந்தோம், அவனுடைய ஆளுகைக்குள்ளதான் இருந்தோம். ஆனால் அந்த நிலைமையில் நமக்கு மரணம் வராதபடி கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏன் கொடுத்தாரா? நம்ம லைஃபை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நம்ம கூட இருந்த எத்தனையோ பேருடைய லைஃப் அப்படி இல்லாம போயிடுச்சு, இறந்துட்டாங்க, வியாதி வந்து செத்தாங்க, பிசாசு மரித்து போனாங்க, எப்படியோ விதமா செத்தாங்க. நமக்கு அது எதுவுமே வரல. அதுக்கு ஒரே ரீசன், நம்மை குறித்து ஒரு தேவ திட்டம் என்று ஒன்று இருக்கிறது, தேவ கிருபை. காலையில் கூட இங்க தம்பி ஆலன் வந்தார். அவர் வந்து ஆரம்பத்தில் நம்ம சபையில முதல்ல இருந்து சபை ஆரம்பிக்கிட்ட முதல் நாள் இருந்து நம்மளோட இருக்கிறவர். முதல்ல ஒரு வருஷம் நல்ல ஸ்பிரிச்சுவலா வந்து அதன் பிறகு அவர் அப்படியே கத்தரை விட்டு தூரம் போயிடார். தூரம் போன பிறகு அவங்க கட்டுப்படுத்த குடிக்க முடியல, அப்படியே தூரம் போனார். மறுபடியும் பேக் ஸ்லைட் ஆகி குடிக்க ஆரம்பித்து அப்படியே போய் 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 டோட்டலா போயிட்டாரு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அவருடைய வாழ்க்கை மோசமான பின்மாற்றத்துக்குள்ள போயிடுச்சு. அதன் பிறகு ஒரு 1 இயர் ஹைதராபாத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி பேங்க்ல ஒரு சீனியர் மேனேஜர், நல்ல போஸ்ட்ல இருக்கிறாரு. கடைசியில் அங்க போய் ஹைதராபாத்ல இருந்தாரு. ஹைதராபாத்ல இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அங்கேயும் நல்ல அந்த குடிப்பழக்கத்தில் அவர் போயிட்டார். நான் போன் பண்ண கூட எடுக்க மாட்டார், அவர் சரிப்படுத்துறது எவ்வளவு ட்ரை பண்ணுமே போன் பண்ண கூட எடுக்க மாட்டார், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. கடைசியிலே ஜாண்டிஸ் நடுவில் வந்தது, அப்புறம் குடிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நடுவில் ஒரு தடவை வந்திருந்தார், நான் திறந்து வீட்டுக்கு திறந்துட்டு போய் பிடிச்சேன், பிடிச்சு ஜபிச்சேன், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. சரி பாஸ் இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன் பாஸ்டர்னு ஒரு வாரம் இருந்தார். அப்ப அவர் மரணத்தின் நிலைமைக்குள்ள போச்சு. அப்புறம் கர்த்தர் கொஞ்சம் விடுதலை கொடுத்தார், திருப்பியும் ஹைதராபாத் போனார், மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சார். இது ஒரு 6 மாசத்துக்கு நடுவில் நடந்துச்சு. குடிக்க ஆரம்பிச்ச உடனே கடைசியில ஜாண்டிஸ் சிவியரா அடுத்த அட்டாக் ஆச்சு. அடுத்த அட்டாக் ஆச்சுன்னா பிழைக்கிறது கஷ்டம். அதுவும் ஜாண்டிஸ் வந்தவங்க அதுக்கு மேல குடிச்சாங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அதன் பிறகு திருப்பி அவர் ரொம்ப மோசமான உடனே அவருடைய பாடி அப்படியே மெலிஞ்சிட்டு, முந்தி பார்த்தா நல்ல ஹெஃப்டியா இருப்பாரு, இப்ப அப்படியே மெலிஞ்சிட்டாரு. அப்படி ஆன பிறகு அங்க இருக்கிறவங்க பார்த்தாங்க இவருக்கு எந்த நிலைமையில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உடனே லீவ் கொடுத்து நீ மொட்ரஸ் மெட்ராஸ்க்கு நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க, போர்ஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஹைதராபாத்ல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது எனக்கு உடனே தெரியாது, ஒரு 1 வீக் கழிச்சு தான் தெரியும். நான் போய் பார்த்தேன், மிக மோசமாய் பாதிக்கப்பட்டிருந்தார். ஒரு மனுஷனோட லைஃப்ல இது வந்து ஹெப்படைட்டிஸ் சி என்று சொல்லுகிறது, அதாவது இது ஆல்கஹால்னால வர்றது. அதுல ஜாண்டிஸ் அதுக்கு வர்றதுக்கு மனுஷன் அவங்களுடைய பாடியில் அந்த லெவல் வந்து யூஸ்வலா பிலோ 1 இருக்கணுமா, 1 or below 1 இருக்கணுமா. ஆனா இவருக்கு 12 இருந்திருக்குது. 1 or below 1 இருக்க வேண்டியது நமக்கு நார்மலா இருக்கிறது, 12 இருந்திருக்குது. டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீ எப்படி உயிரோடு இருக்கிறன்னு கேட்டார். ஏன்னா 6 வந்தாலே கோமால போயிடுவாங்க, 6 வந்தாலே கோமால போயிடுவாங்க, எந்த நிமிஷம் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. 6 மேல போயிட்டாங்கன்னா உயிரோடு இருக்கிறதுன்றதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 குறைவு. 12 இருக்குது உனக்கு, நீ எப்படி உயிரோடு இருக்கிற அது தெரியல, இது என்னமோ மிரக்கள். நாங்க அவருக்காக ரொம்ப நாள் நம்ம ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம், ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு. நான் தனி ஜபத்தில் நிறைய ஜெபிச்சிருக்கிறேன், கண்ணீரோட நான் ஜெபிச்சிருக்கேன் நிறைய தடவை, இங்க சபையில ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப 12 இருந்த டாக்டர் பார்த்துட்டு இது நீ உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது, 6 மேல போனாலே அவன் ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாது, கோமால போயிடுவானே, நீ எப்படி 12 இருக்கிற, நீ இங்க உட்காருனாங்களாம், நான் இல்ல வீட்டுக்கு போய் நீ அட்மிட் ஆகணும் அப்படின்னாங்களாம், இங்க பிரசாந்த் ஹாஸ்பிட்டல், இல்ல நான் வீட்டுக்கு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் அட்மிட் பண்ணிக்கங்க அப்படின்னாரான். உன்னை இதோட வெளியவே அனுப்பக்கூடாது, உன்னை நீ இங்கே உட்காரு என்று சொல்லி வீட்டுக்கு போன் பண்ணி வீட்டுல இருந்து துணி எடுத்துட்டு வர சொல்லு என்று சொல்லி அப்படியே பிடிச்சு அப்படியே அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் போய் பார்க்கும் பொழுது கை காலில் புலவரிசு வீங்கி இருந்தது, பயங்கரமா வீங்கி இருந்தது. ஜாண்டிஸ் உடைய உச்சகட்டம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜாண்டிஸ்ல செத்தவங்க இருக்கிறாங்க, ஜாண்டிஸ் வந்து அதன் பிறகு முட்டை சாப்பிட்டு செத்து போனவங்க இருக்கிறாங்க. குடிக்கிறதுனா அதை எவ்வளவு மோசம் கேட்பாங்க. ஜாண்டிஸ் வந்து என்னுடைய ஒரு நண்பன், அதுக்கு பிறகு முட்டையெல்லாம் நிறைய சாப்பிட்டு செத்து போனான். முட்டைக்கே அப்படி நடந்திருக்குது. அப்போ இதுல இந்த நிலைமையிலிருந்து கடைசியில கத்தர் ஃபாஸ்டா ரெக்கவரி கொடுத்தார். ஒரு 15 நாள்ல அந்த 12 இருந்து வேகமா குறைஞ்சது, குறைஞ்சு 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 ஒரு 10-15 நாள் 3 வந்துச்சு. அந்த மாதிரி ரெக்கவர் ஆகுறதும் பெரிய மிரக்கல் தாங்க. கடைசியில இப்ப வந்து கிட்டத்தட்ட நார்மலுக்கு வந்துருச்சு, குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் இருக்கிறதுனால என்ன செய்யறாரு, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். நம்ம அவரை விட்டு விலகி போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அவரை அறியாதிருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு இருக்கு. இப்ப இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. இவன் சாகல, இவனை பற்றி ஒரு திட்டம் இருந்துச்சு. நமக்கும் அப்படிதான் கர்த்தர் எத்தனையோ முறை பாதுகாத்து இருக்கிறார். இப்போ இவனை குறித்து என்ன காரியம், 15வது வசனத்துல வாசிக்கலாம்.
இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து
உட்கார்ந்து
புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு
பயந்தார்கள்.
பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும்
பன்றிகளுக்கும்
சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான்.
போதும். இப்ப பாருங்க, இந்த பிசாசுகள் எல்லாம் பன்றி கூட்டத்துக்குள்ள போச்சு. பன்றி கூட்டத்துக்குள்ள போன பன்றி கூட்டங்கள் எல்லாம் செத்து போச்சு, 2000 பன்றிகள். இப்ப இந்த ஆவிகள் மறுபடியும் என்ன செய்யல, அதுக்கு இடம் போச்சு. இந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சு, அடுத்தது பன்றிக்குள்ள போச்சு, பன்றியும் செத்து போயிடுச்சு. பன்றி செத்து போடணும், மறுபடியும் இந்த ஆவிகள் வெளியே வந்துருச்சு. இதுக்கு இடம் இல்ல. இந்த வெளியே வந்த ஆவிகள் எங்க போச்சு, நேரம் அந்த ஊர் ஜனங்க மேல வந்து இறங்கிடுச்சு. அதனால இந்த ஜனங்க என்ன செய்யறீங்க, இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய விடுதலை கிடைச்சது, இந்த இயேசு கிறிஸ்து வச்சு நம்ம எல்லாரும் விடுதலையை வாங்கிக்கலாம் நினைச்சிருக்கலாம். இல்ல, இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா அந்த மனுஷன் இருந்த இடத்துல ஒருவரும் அந்த வழியை கடந்து போக முடியாதபடிக்கு அவன் அவ்வளவு மோசமான மனுஷன், அவ்வளவு ஒரு டெரர் அவன். அவனுக்கு விடுதலை கிடைச்சு நல்ல டிரெஸ் பண்ணி நல்ல டீசென்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதை பார்த்து ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதின்னு கேட்டிருக்கலாம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, எங்களை விட்டு போயிடுங்கன்றாங்களாம். அப்ப இது யார் இவளை போக வைக்கிறது, பிசாசு. இந்த ஆவிகள் இப்ப அந்த மனுஷர்கள் மேல இறங்கி இப்ப இயேசு கிறிஸ்து அந்த எல்லை விட்டு போன அற்புதத்தை கண்டும் அவரை வேண்டாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. பாருங்க, மனுஷங்கிட்ட இருந்துச்சு, பன்றிக்குள்ள போச்சு, திருப்பியும் அந்த ஊர் ஜனங்க மேல இறங்கிடுச்சு. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் இந்த ஆவிகளின் ஆக்கடைக்கப்பட்டுட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் ஓடி வந்து அவரோடு கூட இருக்கிறதற்கு வேண்டிக் கொண்டான். ஆனா 19வது வசனத்திலே
அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார்.
அந்தபடி அவன் போய்
இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள்.
போதும். இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு கூட உத்தரவு கொடுத்தார் கேட்டபடி. ஆனா இவன் கேட்டபடி இவனுக்கு உத்தரவு கொடுக்கல. இவன் கேட்டபடி உத்தரவு கொடுக்க, பிசாசு கேட்டு நான் பன்றி கொடுக்குள்ள போறேன் போ. இவன் கேட்கிறான், நான் உங்களோடு இருக்கிறேன். இவன் நல்ல காரியம் தானே, உங்களோடு இருக்கிறேன்னு கேட்டான். நல்ல விஷயம் தான் கேட்டான். ஆண்டவரே நான் உங்க பின்னாடியே வந்தார் ஆண்டவரே. ஆனா இயேசு சொன்னார், நீ என் பின்னாடி வரக்கூடாது, நீ என் பின்னால வர வேண்டாம். உனக்கு இதை பார்க்கிலும் பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். இந்த ஊர் ஜனங்கள் என்ன நிராகரிக்கிறாங்க, ஆனா அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டிய உன்னதமான ஊழியத்தை உன் கையில நான் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லோக்கல் மிஷினரி இவன் தான். பைபிள்ல சுதேச மிஷினரின்னு சுதேச மிஷினரின்னு சொல்றாங்களே எஃப்எம்பி எல்லாம், ஃபர்ஸ்ட் லோக்கல் மிஷினரி பைபிள்ல சொல்லப்பட்ட முதல் லோக்கல் மிஷினரி யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தான். இவனை கர்த்தர் ரட்சித்து விடுதலை செய்து லோக்கல் அவனுடைய ஜனங்களுக்கு அவனை ஒரு மிஷினரியா கர்த்தர் ஏற்படுத்திட்டார். தேவன் உனக்கு இறங்கி செய்ததை உன் ஜனங்களுக்கு நீயே சொல்லு, புரியுதுங்களா? என்னைக்குமே லோக்கல் பர்சன் செய்யற ஊழியம் எஃபெக்டிவா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்க புறக்கணிச்சாங்க, ஆனால் இவன் போய் சொல்லும் பொழுது அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு எஃபெக்ட் பாத்தீங்களா. இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த ஜனங்கள், ஆனால் இவன் போய் தன்னுடைய ஜனங்களிடத்த அதே ஜனங்கிட்ட பேசும் பொழுது எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். எஃபெக்ட் எப்படி இருக்குது? லோக்கல் ஜனங்க கிட்ட நம்மள மாதிரி எஃபெக்டிவா ஊழிய செய்யறதுக்கு யாருமே முடியாது. ஆமென், புரியுதா? லோக்கல் ஜனங்க கிட்ட நம்மள மாதிரி எஃபெக்டிவாக ஊழியம் செய்வதற்கு யாராலும் முடியாது. இயேசு கிறிஸ்து செய்ய முடியாததை, அவரால் மனுஷீக தலைவரிடத்திலிருந்து செய்ய முடியாததை இந்த மனுஷன் செஞ்சுட்டான். அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆனா இவன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஜனங்க. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்மளை லோக்கல்ல ஃபர்ஸ்ட் மிஷினரியா வைக்கிறார். அதுக்குதான் நம்மளை இவ்வளவு காப்பாத்தினார். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை ஏன் சாகாம நம்ம காப்பாத்தினார் தெரியுமா? நம்மளெல்லாம் லோக்கல் மிஷினரியா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். யாரும் நார்த் இந்தியா போக வேண்டாம். நார்த் இந்தியாவுக்கு யாரும் போகாதீங்க, போக வேண்டாம். லோக்கல் மிஷினரியா இருங்க முதல்ல. ஆமேன். கர்த்தர் யாரையும் வேலையை விட்டு நார்த் இந்தியா போ, அங்க போ இங்க போலாம் கர்த்தர் சொல்லுற, முதல்ல லோக்கல்ல சூளமேட்டுக்கு மிஷினரியா இரு. நீ இருக்கிற இடத்துக்கு என்ன செய்ய, உன் இருக்கிற இடத்துல நீ ஒரு மிஷினரியா இருக்கிற, உன் இருக்கிற ஊர்ல நீ இருக்கிற இடத்துல ஒரு மிஷினரியா, உன் சொந்த ஜனங்களுக்கு நீ இருக்கிற இடத்துல நீ ஒரு மிஷினரியா, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உன் வாழ்க்கையை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள், நம்முடைய சாட்சியை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இதுதான் தேவ திட்டம், இதுதான் நம்மளை குறித்த தேவ திட்டம், இதுதான் நம்மளை குறித்த தேவ திட்டம். இந்த திட்டத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஒரு கடுமையான கடற்பிரயாணத்தை மேற்கொண்டார். இந்த திட்டத்திற்காகத்தான் அவன் சாகாதபடி அவனை அறிகிறதற்கு முன்பதாக அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். இந்த திட்டத்துக்காகத்தான் கர்த்தர் அவனை விடுதலை செய்தார். புரிதுங்களா? இந்த திட்டம் தேவ திட்டம் இருந்துச்சு. அவனை தனக்கென்று ஒரு சாட்சியாய் அவனை வைக்கணும். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை குறித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது தேவ திட்டம். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை சாகாதபடி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா நம்மள நம்மை சுற்றியும் இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சி சொல்லணும். லோக்கல்ல நம்ம கர்த்தருக்காக செயல்பட்டே ஆகணும். இதுக்கு நீங்க அலைய வேண்டாம், செலவு செய்ய வேண்டாம், வீட்டை விட்டு ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாம் போகவே வேண்டாம். இருக்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக மாறுங்கள், இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த தேவ திட்டத்தை நமக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதனாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது சம்பவம் நடந்த பிறகு பாருங்க, அந்த வசனத்திலே பாருங்க, 21வது வசனத்துல இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்துட்டார். இந்த ஒரே ஒரு பர்சனுக்காக இயேசு கிறிஸ்து அவ்வளவு வந்தார். இந்த ஒரே ஒரு நபருக்காக, இந்த ஒரே நபரை விடுதலை செஞ்சுட்டு மறுபடியும் போயிட்டாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் யாருக்காக? ஒரு நபருக்காக. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து இவ்வளவு சஃபர் பண்ணது ஒரு நபருக்காக. இது முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு, ரிட்டர்ன் போயிட்டாரு. நம்ம ஒருத்தருக்காக அவர் எவ்வளவு எவ்வளவு பெரிய சஃபரிங் எடுக்கிறார் பாருங்க. ஒரு நபருக்காக, இந்த ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்துட்டு போயிட்டார், அப்ப அந்த அளவுக்கு அந்த ஒரு நபருக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்தது போலதான் அந்த ஒரு நபர் தான் நீங்களும் நான். நமக்கும் அந்த ஒரு சிங்கிள் பர்சன் நம்ம மேல கர்த்தர் அக்கறை வச்சுதான் நமக்காக ஒவ்வொன்றையும் செஞ்சிருக்கிறார். அதனால இந்த நாட்களில் நம்மை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. என்ன தேவ திட்டம்? நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஒரு மிஷினரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, இருக்கணும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சின்சியரா செய்வோம், கர்த்தர் வருமளவும் அதை செய்வோம். நீங்க பைபிள் பிறகு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தெக்கோபொலி தேசத்துக்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்து பின்னால் வருவார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊரே அவரை வரவேற்கும். அது பின்னால இருக்குது. நீங்க பைபிள் பின்னால படிச்சு பாத்தீங்கன்னா வரும், தெக்கப்பொழி தேசத்துக்கு மறுபடியும் வருவார். ரெண்டு பிள்ளை அதிகாரங்களுக்கு பின்னால வரும். திரும்பி அவர்கிட்ட அந்த நேரத்துக்கு வருவார். இவனுடைய ஊழியத்தை ரிசல்ட் பாக்கறதுக்கு வருவார். வரும்பொழுது ஊரே திரண்டு வந்து அவரை வரவேற்கும். காரணம் என்ன? இவனுடைய மிஷினரி ஒர்க் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாம இவன் செஞ்ச ஊழியம், அவர் ரெண்டாவது தடவை வரும்பொழுது ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் அவரை வரவேற்கும். இன்னைக்கு சொல்றேன், நம்ம செய்யற ஊழியம் இப்ப செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு? இயேசு கிறிஸ்து ரிட்டர்ன் போயிட்டாரு, மேலிருந்து வந்தாரு, நம்மளை விடுதலை ஆக்கினாரு, போயிட்டாரு, திரும்பி வருவாரு. நம்ம ஒரு திரள் கூட்ட ஜனத்தை ரெடி பண்ணிட்டு காத்துட்டு இருக்கணும். ஆமென், புரியுதா? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம மூலமா ஒரு பெருங்கூட்டம் அவரை வரவேற்கிறதுக்கு ரெடியா நிக்கணும். புரியுதா? அவர் வரும் பொழுது நம்ம மூலமாய் ஒரு பெருங்கூட்டம் அவரை வரவேற்கிறதுக்கு ரெடியா நிக்கணும். இந்த மனுஷன் அதை செஞ்சான், நம்மளும் செய்ய வேண்டும். ஆமென். சின்சியரா செய்யுங்க, சுவிசேஷ வேலையை செய்யுங்க, கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு சாதாரணமான ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன், இவன் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார், கிருபை பாராட்டினார். அதே கிருபையை தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார். இவன் பிசாசுகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டவன். அதுபோலதான் நம்ம வாழ்க்கையும், கர்த்தர் இல்லாத காலத்தில் பிசாசு நம்மை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விடுவிப்பதற்காக அதிக பிரயாசம் எடுத்து வந்தார். அவருடைய பிரயாணம் இனிமையானதல்ல. பலத்த சுழல் காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் மோதி அடிக்கிறது. பிசாசு பார்த்தான், இவர் வந்தால் தனக்கு ஆபத்து என்பதனாலே அவரை தடுக்கிறதற்கு முயற்சி பண்ணான். ஆனாலும் அதை கடந்து இந்த ஒரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். வந்தவுடனே அந்த ஆவி அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டது. அவரை பார்த்து கேட்கிறது, எனக்கும் உமக்கும் என்ன? அந்த ஆவியை இயேசு கிறிஸ்து விரட்டி அந்த ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒருவருக்காக, உங்கள் ஒருத்தருக்காக கர்த்தர் எவ்வளவு பிரயாசம் எடுத்து வந்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார். விடுதலை செய்த பொழுது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனமற்றிருந்தார்கள். ஆகையினாலே அந்த மனுஷனையே அந்த ஊருக்கு ஒரு சுதேச மிஷினரியாக கர்த்தர் ஏற்படுத்தினார். வேதத்திலே கர்த்தர் ஏற்படுத்தின லோக்கல் மிஷினரி இவன் தான். ஃபர்ஸ்ட் லோக்கல் மிஷினரி, முதலாவது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட லோக்கல் மிஷினரி இவன் தான். இவன் தன்னுடைய வேலையை செய்யும்படி கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அவன் அவரோடு வரணும்னு ஆசைப்பட்டான். இல்லப்பா, நீ என் கூட வர வேண்டாம், இந்த ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களை நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். தேவன் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ போய் உன் இனத்தாருக்கு அறிவி என்று சொன்னார். தேவன் உனக்கு இறங்கி செய்ததை நீ போய் உன் இனத்தாருக்கு அறிவி. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றது. தேவன் உனக்கு இறங்கி செய்ததை நீ உன் இடத்தாருக்கு போய் சொல். இதுதான் தேவ திட்டம், இதுதான் நம்மளை குறிச்ச தேவ திட்டம். தேவ திட்டம் அதுதான். நீங்க இங்கிருந்து நார்த் இந்தியா போகணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கிருந்து எங்கேயோ வேற தேசத்துக்கெல்லாம் போய் ஊழியத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல ஒரு லோக்கல் மிஷினரியாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகத்தான் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு மரணம் வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு இறங்கி விடுதலை செய்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை இந்நாள் வரையிலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதை செய்யணும். அதை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து போய்விட்டார். அவர் திரும்பி வரும் பொழுது ஒரு பெருங்கூட்ட ஜனங்களை இவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஃபைனல் கமிஷன், லாஸ்ட் கமிஷன் சொல்லிட்டு போனார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவருடைய சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னவர் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வரும்பொழுது ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை நாம் ஆயத்தப்படுத்தி அவரை வரவேற்கிறதற்கு நாம் ஒரு கூட்டத்தோடு நாம் ஆயத்தமாய் நிற்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை கூட்டணும், ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை கூட்டணும். அவர் வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை கூட்டணும். இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவன் ஒரு இடத்துக்கு வந்து கூட்டம் நடத்த வரானா, ஒவ்வொரு ஊரில் இருக்கிறதானே அவர்களில் வட்ட செயலாளர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போகணும், தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிறதான வட்ட செயலாளர்கள் அந்த தலைவர் வரும்பொழுது மேடையில் அந்த கூட்டத்தை, அந்த இடத்துல கூட்டம் குறைவா இருக்கக்கூடாது என்பதற்காக அங்க கீழே இருக்கிற பணி செய்கிறவர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல நிக்கணும். இது ஒரு கட்டளை, அப்படிதான் கூட்டத்தை கூட்டுறாங்க. ஒரு அரசியல் தலைவனுக்கே அதற்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் அந்த தலைவன் வரும்பொழுது அந்த இடத்துல அந்த கூட்டத்தோடு நிக்கிறான்னா, நம்மை ரட்சித்த ஆண்டவர், நமக்காய் ஜீவன் கொடுத்தவர் திரும்பி வரப்போறாரு, அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டி இருக்கிறது, யோசிச்சு பாத்தீங்களா? அவரை சந்திக்க ஒரு பெருங்கூட்டத்தை நீங்க ஆயத்தப்படுத்தணும். நாம் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டாம். ஒரு கூட்டத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். உங்க மூலமாய் ஒரு கூட்டம் ஆயத்தமாகணும். உங்க மூலமாய் ஒரு கூட்டம் நிக்கணும் அவரை வரவேற்பதற்காக. உங்க மூலமாய் ஒரு கூட்டம், இதுதான் நீங்கள் அவருக்கு செய்கிற நன்றி கடன். உங்க மூலமாய் ஒரு கூட்டம் கர்த்தர் வரும் பொழுது அவரை வரவேற்கிறதற்கு காத்து கொண்டிருக்கணும். அதுதான் நீங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர், இந்த வார்த்தைகள் எங்களோடு தொடர்ந்து பேசட்டும், எங்களை செயல்பட வைக்கட்டும். உமக்கு பயனுள்ளவர்களாய், பிரியமானவர்களாய் எங்களை மாற்றுங்க, எங்களை பயன்படுத்துங்க அப்பா. நாங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு கூட்டத்தை நாங்கள் உமக்கென்று ஆயத்தப்படுத்த எங்கள் ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. நீங்க மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்க. துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் வருமளவும் அவருடைய கிருபை நம்மோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.